இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இன்றைக்குரிய செய்தி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார். God loves freely. நிச்சயமாகவே தேவனுடைய அன்பை குறித்து நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும், இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த செய்தியானது நிச்சயமாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேவன் நம்மை நம்மீது மனப்பூர்வமாக அன்பு கூறுகிறார். அதாவது, நாம் எந்த சூழலில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அவர் அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஓசியா 14:4 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அவர்களை சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு தூரம் என்று நாம் ஒருவேளை கேள்வி கேட்போம் என்றால், இங்கே வேதம் சொல்கின்றது, நாம் சீர்கேடான காரியங்களை செய்த பொழுது கூட, அவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கூட, ஆண்டவர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மீது கோபத்தை காட்டாதபடி அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் யோவான் 21:15-17 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் பேசக்கூடிய உரையாடலை நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் 3 ஒரு காரியத்தை கேட்கிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே ஏன் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் இந்த காரியத்தை கேட்டார் என்ற கேள்வி நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது இதே கேள்வியை இயேசு கிறிஸ்து 3 கேட்டதை நம்மால் பார்க்க முடியும். இதை பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு கட்டத்தில் அவர் சொல்லிவிடுகின்றார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லிவிடுகின்றார். இயேசு கிறிஸ்து 3 பேதுருவை மறுதளித்தது போல, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்கின்ற முக்கியமான கேள்வியை இயேசு 3 கேட்டதன் மூலம் பேதுருவை அவர் 3 குணப்படுத்தினார். அதாவது, 3 கேட்டதன் நிமித்தம் பேதுரு தான் செய்த பாவத்தையும் இயேசுவை மறுதளித்ததையும் அவர் ஞாபகப்படுத்தி, இயேசுவை ஒருபோதும் விட்டு விலகாத ஒரு நம்பிக்கைக்குள்ளாக பேதுரு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம், நாம் அவரை நேசிக்கும் பொழுது, நாம் அவரிடம் சேரும் பொழுது, அவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்று பேதுருவிடம் கேட்ட அதே கேள்வியைதான் இன்று இயேசு நம்மிடமும் கேட்கிறார். நீர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை உண்மையிலே நேசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் இருக்கின்றதா? எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். இயேசுவின் அன்பு, தேவனின் அன்பு எப்படியப்பட்ட அன்பு என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். தேவன் நம்மிடம் நேசிக்கிறாயா என்று கேட்பது மட்டுமல்ல, நம்மையும் நேசிக்கிறார். அதுவும் தாராளமாக நேசிக்கிறார். நம் கற்பனைக்கு அதிகமாக ஒவ்வொருவரையும் தாராளமாக நேசிக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆம், நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமும் 33:19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இங்கே பார்க்கும் பொழுது தேவன் ஏதோ பச்சபாதம் பார்ப்பவர் போல் தோன்றலாம். ஆனால் இந்த வசனத்தின் பின்னணியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் எல்லோரையுமே நேசிக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். இதோடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் யார் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் பாவம் செய்த பொழுது கூட அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். மோசே சொல்கிறார், யாரெல்லாம் நீதியை பின்பற்ற விரும்புகிறீர்களோ என் பக்கம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அனைவரும் அவர் பின்னே வந்ததை நாம் பார்க்கின்றோம். அநேகர்கள் அவருக்கு பின்னாக சென்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் நேசிக்காத அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்மீது அவர் அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒருவேளை அவர் தண்டனை தர வேண்டுமென்றால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் யாருமே உயிருடன் ஜீவித்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மை தினம் தினம் நடத்தி கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். விழுந்து போன மனுகுலத்தின் மீது தேவன் தீராத அன்பு வைத்திருப்பதற்கு அருமையான ஒரு உதாரணம் ஓசியாவின் அனுபவம். ஓசியா தீர்க்கதரிசியிடம் தேவன் போய் ஒரு சேரஸ்திரியை நீ என்ன செய்யென்றால் திருமணம் செய்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதை குறித்து ஓசியா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக அந்த தீர்க்கதரிசியிடம் தேவன் சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சீர்கேட்டு அவ்வனமாக இருந்ததுக்காக அவர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிவிலகி இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்கு பார்த்தாலும் சிலை வணக்கம், எங்கு பார்த்தாலும் மரத்திற்கு கீழாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் பூஜை காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தவே அங்கே ஓசியா தீர்க்கதரிசியை இந்த காரியம் அங்கே ஆண்டவர் சொன்னதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார். நம்மீது அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அன்புள்ள தேவன் நாம் பாவத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதல்ல, பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நாம் தொடர்ந்து பாவத்தில் இருப்போம் என்றால் தேவனுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் எத்தனையோ பேர்கள் தாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக மாண்டு போயிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்த அதே கூட்டத்தார் வெறும் 2 பேர்கள் மாத்திரமே கானான் தேசத்துக்கு சென்றார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். இன்றும் கூட ஆண்டவருடைய அன்பு நம் மீது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தம் மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து கலகம் செய்த போது கூட தேவன் அவர்களை சிநேகித்தார், அவர்களை நேசித்தார். இன்று நம்மையும் அதே அன்போடு, அதே கிருபையோடு ஆண்டவர் நம்மீது அவர் வந்து இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார், அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் கூட தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு சிறந்த உதாரணம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலர் தொடர்ந்து கலகம் செய்த போதிலும் தேவன் அவர்களை என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது மன உருவமாக நேசித்தார். இன்னைக்கு நாமும் பாவிகளாக இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் கூட அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், நம் மீது அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது பவுல் பக்தனை குறித்து வேதாகமத்திலே நாம் படிக்கின்றோம், பேதுரு பக்தனை குறித்து வேதாகமத்திலே படிக்கின்றோம், தானியல் பக்தனை குறித்து வேதாகமத்திலே படிக்கின்றோம், யோசேப்பை குறித்து வேதாகமத்திலே படிக்கின்றோம். இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவனை விட்டு விலகி சென்றிருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை அவர் நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவருடைய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது. அவன் ஒரு சிறு பிள்ளையாக அவன் உன்னொரு இடத்திற்கு அவன் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அந்த இடத்திலும் கூட அவன் தேவனுக்கு எப்படி இருந்தான் என்று பார்க்கும் பொழுது உண்மையாக இருந்தான். ஆனால் நிச்சயமாகவே யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏன் எனக்கு இது நடந்தது, எதற்கு ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று. ஏனென்றால் அவன் தன்னுடைய தந்தையை பிரிந்து விட்டார், தாயை பிரிந்து விட்டார், தன்னுடன் பிறந்த சகோதரர்களை பிரிந்து விட்டார், எல்லோரையுமே பிரிந்து அவர் ஒரு அநாதி தேசத்திலே ஒரு அநாதியைப் போல அவர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருடைய மனதில் இருந்த ஒரு காரியம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவரும் தேவனை நேசித்தார், ஆகையால் தான் அந்நிய தேசத்தில் கூட தேவனுக்கு சாட்சியாய் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலே ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தது நிமித்தமாக யோசேப்பை அந்த தேசத்திலே ஒரு பெரிய நபராக உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். யோசேப்புக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் அங்கே செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் விழுந்து போகலாம், பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது அதற்கான விளைவுகள் நம்மை தேடி வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மை மீட்க கிறிஸ்து முயற்சி செய்கிறார். பாவத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் அதற்கான முயற்சியை நாம் எடுப்பது கிடையாது. நாம் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் அநேக முயற்சிகளை எடுப்பது கிடையாது. ஆனால் தேவன் முயற்சி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கின்றது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆம், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் அனைவருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு சிருஷ்டியையும் சிருஷ்டித்தவர் தேவன். அனைவர் மீதும் அவர் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அனைவர் மீதும் அவர் தம்முடைய அன்பை தினந்தோறும் பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் பரலோகத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்களா என்று நாம் கேட்போம் என்றால் அது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். ஏனென்றால் நியாயம் தீர்ப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த அன்பை எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரலோகத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் கேட்கலாம், அப்படி என்றால் என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய உறவினர்கள் அவர்கள் இன்னும் மற்றதிலே இருக்கிறார்களே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நாம் கேட்கலாம். பிரியமானவர்களே, அவர்களுக்கான நேரம் எப்பொழுது வரும், அல்லது அவர்களோடு ஆண்டவர் எப்படி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையின் இரட்சிப்புக்காக அங்கே தேவ தூதர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒரு மனிதன் 80 வருடம் வாழ்கின்றான் என்றால் அந்த 80 வருடத்திலே அல்லது 60 வருடத்திலே அல்லது 50 வருடத்திலே எந்த காலகட்டத்தில் எந்த வயதில் தேவன் அவர்களை தொடுவார் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாகவே தேவன் அவர்களுக்கும் அந்த சுவிசேஷத்தின் ஞானத்தை தருவார், சத்தியத்தை உணர்த்துவார், அவர்களும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 22:4-6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அந்த கதையானது நிச்சயமாகவே ராஜா தன்னுடைய குமாரனுடைய திருமணத்திற்கு அநேகர்களை அழைக்கிறார், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நன்கு தெரிந்தவர்களுக்கூட பரலோகத்திற்கு வருவது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், அவர்களுக்கு அழைக்கப்பட்டது, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. பிறகு என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனிடம், நீ சென்று நீ எங்கெங்கெல்லாம் ஜனங்களை பார்க்கிறாயோ ரோட்டிலும் வீதியிலும் நீ பார்க்கக்கூடிய எல்லா சாலை ஓரத்திலும் அனைவரும் இங்கே அழைத்து வா என்று சொல்கிறார். அப்படி என்றால் அனைவருமே அழைத்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவம் எதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முதல் அவர் தேடி வந்த ஒரு ஜனம் இஸ்ரவேல் ஜனமாக இருந்தது. நாம் கேட்கலாம், ஏன் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தார் என்று. அவர் தேடி வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், இஸ்ரவேல் ஜனங்களின் வாயிலாக பரலோகத்தின் சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கும் பரவ வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். அவர் மேசியா என்பதை அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இரட்சிப்பின் சுவிசேஷம் பிறகு யாருக்கு சென்றது என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே புறஜாதியாருக்கு சென்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் ஆண்டுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நாம் இஸ்ரவேல் சந்ததியிலிருந்து வரவில்லை என்றாலும் கூட நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இங்கே கூட நாம் பார்க்கும் பொழுது அனைவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், குறிப்பாக நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்து நமக்காக மரித்தவராக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் யோசேப்பை குறித்து படித்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோசேப்பு அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அவ்வளவு இக்கட்டான காலகட்டத்தில் கூட உண்மையாக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் யோசேப்பை போல இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் செய்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக இரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ரோமர் 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 25 வசனத்திலே இவ்வனமாக சொல்கின்றது, ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்த இரகசியத்தின் வெளிப்பாடு, அது நித்திய காலம் முதல் தேவனுடைய சிங்காசனத்தின் அடிப்படையாக இருந்த நியாயதிகளின் நிறைவேறுதலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆதி காலம் முதல் என்ன இருந்தது என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு விதி இருந்தது. ஆனால் தேவனின் கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ரோமர்ல நாம் வாசிக்கின்றோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆனால் அந்த மரணத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு நீதியை பிறப்பித்தார், நமக்கு இரட்சிப்பை பிறப்பித்தார். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் அநேக காரியங்களை நமக்காக வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்துவை நேசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவோடு கூட பிரயாணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏசையா 49 வசனம் 10 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதே அன்றைய ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலதுகரத்தை நான் தாங்குகிறேன், உன்னை பிடித்து நடத்துவேன் என்று ஆண்டவர் அங்கே அநேக வாக்குத்தத்தமான வசனங்களை
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-7000. 0033232311. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட
இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.